SBS தமிழ். வணக்கம் கௌதமன் அவர்களே.
வணக்கம்.
இப்ப தமிழ் பேரரசு கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
நன்றி. உங்களுக்கும் ஆஸ்திரேலியா மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.
ஏன் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்குறீங்கன்னு சொல்லுங்களேன். நீங்க வந்து அரசியல்ல பயணிச்சிட்டு இருக்கிறீங்க, நிறைய சமூக முன்னெடுப்புகளை எல்லாம் செய்திருக்கிறீங்க, ஏன் அரசியல் கட்சி, அதுவும் இந்த நேரத்துல, தேர்தல் வரவிருக்க இந்த நேரத்துல?
உங்க எல்லாருக்கும் தெரியும், சிலை எங்கே போனாலும் என் வேர்கள் இங்கேதான் அப்படின்னு தான் உலகம் முழுக்க இன்னைக்கு பரவி வாழ்கிற தமிழினம் எந்த இடத்துல எவ்வளவு பெரிய சுகமான அல்லது நிம்மதியான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் தாய் தமிழ் மண் என்னாச்சு, என்ன ஆகிட்டு இருக்குங்கிற பெரும் கவலையோட தான் இருப்பீங்கன்னு எனக்கு பெரும் நம்பிக்கை உண்டு. ஆக அப்படி நீங்க ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல என்னென்ன விதமான கோர தாண்டவங்கள் அதிகார வர்க்கத்தினால ஆதிக்க சக்திகளால என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அரசு இயந்திரத்தை கொண்டு அப்படிங்கிறத கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த உலகத்துல வேற எந்த இனமும் சந்திக்காத அளவுக்கு ரணமான சிதைவுகளை மட்டுமே இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இனமாக நம்மளுடைய தமிழினம் இருக்கு. ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழீழம் சிதைக்கப்பட்டதை உலகம் முழுக்க வாழ்கிற நம்மளுடைய உறவுகள் சொல்ல முடியாத பெருவழியோட உள்வாங்கி விதவிதமான போராட்டங்கள் செஞ்சு கூட காப்பாற்ற முடியல. கூத்தெல்லாம் முடிஞ்ச கொட்டகை போல இன்னைக்கு அது சிதைஞ்சு சின்னாமுன்னமாகி கிடக்குது. அதுக்கான ஒரு விடியலை தீர்வை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு உலக தமிழினம், ஐநாவை நோக்கி, உலக நீதிமன்றங்களை நோக்கி இப்படி காத்துக்கிட்டு இருக்கு. தாய் தமிழ் மண்ணுல ஒரு பெரும் இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்குங்கிறதுதான் யதார்த்தம். இது நான் ஒன்னும் ஒரு ஒரு பெரும் வார்த்தையை போட்டு நான் வந்து இத சொல்றதா நினைக்க வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சையில உடைஞ்சா தரணிக்கே சோறுடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு முதுமொழி. ஆனா கஞ்சிக்கு வழி இல்லாத 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சமீப காலங்கள்ல செத்ததை பார்த்திருக்கலாம். ஒரு பக்கம் விவசாயிகளுடைய மரணங்கள், இன்னொரு பக்கம் மீனவர்களுடைய மரணங்கள், இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய மரணங்கள். நீட்ங்கிற அந்த சொல்ல முடியாத கொடூரமான ஒரு யமன் இங்க வந்து வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டு மாநில பட்டியல இருந்த கல்வி உரிமைய மத்திய பட்டியல பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போய் நடத்தப்பட்ட அந்த ஒரு கல்வி மீதான தாக்குதல், இப்படி எல்லா வகையிலும் கதிராமங்கலம் கதறல், நெடுவாசலுடைய ஓலம், ஸ்டெர்லைட்டுடைய மரணங்கள், நீட்டுனோக்கான அந்த போராட்டங்கள், இப்படி திருமண திசையெல்லாம் தமிழ் மண்ணுல தமிழ் இனம் கதறிக்கிட்டே இருக்கு. ஜல்லிக்கட்டு வந்து எப்படி போராடி மீட்டோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த எங்களுடைய அந்த போராட்ட களம்ங்கிறது அந்த இடத்துல இருந்துதான் தொடங்குது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ படைப்புகள் நான் செஞ்சிருக்கேன். ஐநாவில் சேனல் 4க்கு பிறகு பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒரு ஆங்கில ஆவணப்படம், ஒரு தமிழனால படைக்கப்பட்டு அங்கே திரையிடப்பட்டும் இந்த மனித உரிமையாளர்களை உழுக்கின ஒரு படைப்பு, நான் செய்த படைப்பு. 20க்கும் மேற்பட்ட என்னுடைய ஈழத்துக்கான ஆவண படைப்புகள் எங்களுடைய தமிழ் மண்ணில் ஈழத்தை அழிச்ச அந்த சக்தி, அந்த அந்த கட்சிகளை, அதிகாரமிக்க அந்த கட்சிகளை கடந்த 2 தேர்தலில் அப்புறப்படுத்தினதோடைய பெரும் பணி, அதை பதிவு எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தவங்க எல்லாம் கைது பண்ணாங்க, ஆனா அது செஞ்சது நான் தானே தெரியாது. இப்படி ஜல்லிக்கட்டுக்காக எல்லாரும் கைவிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் முடிய முடியாதுன்னு, மத்திய அரசு கோர்ட்டு சொல்லிடுச்சு, தமிழக அரசு எல்லாம் முடிஞ்சு வச்சு விட்டுருங்கன்னு, எல்லா கட்சிகளும் கைவிட்ட நிலையில தான் சில மாணவர்களோட மதுரை அவனியாபுரத்துக்கு போறோம். அப்ப நான் சென்னையில பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு தான் போறேன். இது எங்களுடைய கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. எங்களுடைய கலாச்சாரத்தை கிண்டல் அடிக்கவோ, எங்களுடைய வீர விளையாட்டை விளையாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ இந்த உலகத்துல எவருக்கும் உரிமை இல்லை. இராணுவமே வந்தாலும் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லி இங்க பத்திரிகையாளர் மன்றத்துல அறிவிச்சுட்டு தான் நாங்க போறோம். போனா அங்க நினைச்சு பார்க்க முடியாத அடக்குமுறை, ஊர் முழுக்க காவலர்கள், இதுக்கு நடுப்புற வியூகம் அமைச்சு நாங்க அந்த அவனியாபுரம் வாடிவாசல் அந்த கோயில் பக்கத்துல உள்ள நுழைஞ்சுதான் அந்த போராட்டத்தை தொடங்குறோம். தொடங்கும் போது என்னை பார்த்து எச்சரிக்கிறாங்க காவல்துறை, கலையிலன்னா கைது பண்ணுவோம் இல்லாட்டமா அடிப்போம், என்ன வேணாலும் நடக்கும்ன்ற. நெஞ்சில நீங்க துப்பாக்கியே வச்சாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கலவரத்தை அவங்களே உருவாக்கி அடிக்கிறாங்க. நான் ஓடல, என் முகத்துல ரத்தம் சொட்ட சொட்ட நான் சொன்ன வார்த்தை, இந்த விளையாட்டு எங்கள் மண்ணில நடக்கும், என் மீது மட்டும் விழுந்த அடி இல்ல, ஒட்டுமொத்த எங்கள் தமிழினத்தின் மீதும் விழுந்தாடி எங்கள் மாணவர்களும் இளைஞர்களும் எழுந்து நின்று போராடுவான் மீட்காம உடமத்தான அவங்க இந்த வேன்ல இடிச்சு தள்ள தள்ள என்னுடைய ஒரு அறவழி சீற்றத்தை வெளிப்படுத்திட்டுதான் போனேன். ஆக அதுல பத்தின அந்த நெருப்பு ஒட்டுமொத்த தமிழினமும் தங்களுடைய உணர்வை வெளிக்காட்டுச்சு. காலங்காலமாக நசுக்கப்படுகிற அடக்கப்படுகிற அந்த உணர்வு எழுச்சியின் மூலமாக அவனியாபுரத்திலிருந்து அமெரிக்கா வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒட்டுமொத்தமா நின்று ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்தாங்க. அதுல வெற்றி அடைஞ்சோம். ஆனால் அடித்துதான் அது கொடுக்கப்பட்டது, ஒருபோதும் கொண்டாடக்கூடாதுன்னு. இப்படி எல்லாம் போராடின எங்களை பொய் வழக்கு போட்டு கடுமையான பலமுறை சிறைக்கு தள்ளினதுக்கு பிறகு ஒரு சிறு குழுவாக இருந்து போராடுனா எங்களுக்கான தீர்வு இல்லை, ஒரு பெரும் படையா மாறி இந்த இனத்துக்கான அரணா மாறணும்னு நினைச்சோம். அதோட ஒரு வெளிப்பாடுதான், ஒரு முடிவுதான் மாணவர்கள் இளைஞர்களோட நாங்க எடுத்தது இந்த அரசியல் பிரகடனம்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர், சமீபத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பேரரசு என்ற புதிய கட்சியை துவக்கியிருக்கும் திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர்கள். சரி, இப்ப அரசியல் பிரகடனம், சரி அரசியல்ல போட்டி போட்டா கூட நீங்க வந்து ஒரு யதார்த்தத்தோட பார்த்தா நீங்க ஒன்று ரெண்டு இடங்களை ஒருவேளை கைப்பற்ற முடியும், அது வழியாக எப்படி ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க?
நீங்க எந்த குழந்தையும் நம்ம குழந்தை பெத்த பிறந்த உடனே அந்த குழந்தை இவன் வந்து பெரிய விஞ்ஞானி ஆக போறான், பெரிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு முனைவராக போறான், இல்லட்டா ஒரு மருத்துவர் ஆக போறான்னு யாரையும் சொல்ல போறது இல்லை. யாரையும் அப்படி கணிக்க முடியாது. ஆனால் அப்படியான ஒரு பிள்ளையதான் நம்ம வளர்த்தெடுப்போம். நாங்க இன்னைக்கு ஒரு மன உறுதியோட போராட்ட களத்துல நின்று ரத்தம் சிந்தி உரிமைக்காக அறவழியில தொடர்ந்து போராடி அடுத்த மக்கள்ல இருந்து நாங்க அரசியலுக்கு வரோம்.
சரி, நீங்க ஏன் மற்ற கட்சிகளோட, அதாவது கௌதமன் நீங்க ஏன் மற்ற கட்சிகளோட இணையக்கூடாது, அதாவது ஒத்த கருத்து கொண்டவர்களோட நீங்க இணையலாம் தானே? இப்ப சீமானை எடுங்க அல்லது இந்த கமலஹாசன் எடுங்க, அவங்க எல்லாம் ஒத்த கருத்து கொண்டவர்கள் தானே? நீங்க சொல்றதே
கமலஹாசன் எல்லாம் ஒத்த கருத்து உள்ளவர்கள் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒத்த கருத்துங்கிறது வந்து இருக்கலாம், கொள்கை கோட்பாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை அடைவதற்கான வழிங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒவ்வொருத்தருக்கான வழி. ஒருத்தங்க நேரா ஓடுவான், ஒருத்தர் வியூகம் அமைச்சு குறுக்க ஓடுவான், ஆக ஒருத்தர் யோசிச்சுட்டு இருப்பான், ஒருத்தர் நிதானமா போகணும்னு நினைப்பான். நாங்க வந்து எல்லாரும் மாதிரியும் பேசிக்கிட்டு இல்லை. எங்களுக்கு இப்ப நீங்க கேக்குறீங்க சீமான் அவர்களை பத்தி, சீமான் அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் அல்லது தமிழ் தேசிய கொள்கைங்கிறது எங்களுக்கு ஏறக்குறைய ஒத்து போற கொள்கை தான். ஆனா அதை அடையறதுக்கான வியூகம் இருக்கு பாருங்க, அது எங்களுக்கு வேறானது. நாங்க செயல்ல இருந்து தான் போறோம், அவர் பேசிட்டும் செயல்பட்டுட்டும் போறாரு. ஆக இது எப்பவுமே இணையா தேவையான நேரத்துல கைகோர்க்கறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். ஆனால் நாங்க எல்லா கட்டத்திலையும் எங்களுடைய லோகோவிலே இருக்கு சொல்லுக்கு முன் செயல்னு, நாங்க முதல்ல செயல்பட்டுட்டு தான்.
இப்ப நீங்க சொல்றபடியே எடுத்துக்கிட்டா கூட இப்ப ஒரு கூட்டணி அமைக்காம வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு இடத்த கூட வெல்ல முடியாது, அதுதான் வந்து அங்க இருக்கிற யதார்த்தம். அப்படி இருக்கும்போது இப்ப நான் சொல்றது வந்து அதிமுக பாட்டாளி மக்க கட்சி மாதிரியான ஒரு கூட்டணி இல்லை, குறைந்தபட்சம் இன்னொரு கட்சியோட தான் நீங்க கூட்டணி வச்சாகணும். அப்ப கூட்டணி வைக்கும் போதே நீங்க வந்து கொள்கை விட்டு கொடுத்தல்கள் வந்து பண்ணிதான் ஆகணும், அதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? அப்போ
அதாவது ஒரு விடயம் என்னன்னா, நாங்க இப்பதான் உள்ள வந்திருக்கோம், இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்க நிக்கிறோமா இல்லையாங்கிறது இன்னும் இறுதி முடிவு எடுக்கல. எங்கள் மண்ணுக்கு வருகிற தீய சக்தியினுடைய அளவை பொறுத்து, அந்த ஆதிக்கத்தை பொறுத்து நிக்கிறதா அல்லது இந்த மண்ணுல யாரு வெற்றி அடைகிறது அல்லது யார தோல்வியடை செய்யறதுங்கிற அந்த அடிப்படையில இந்த மண்ணுல எந்த விதமான அத்துமீறலையும் அடக்குமுறையும் கையாண்ட உக்கரமான தீய சக்திகளை அப்புறப்படுத்தணுங்கிறது மிக முக்கியமான ஒரு 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 இலக்கா வச்சிருக்கோம் இந்த தேர்தல்ல. நிக்கிறத பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு இலக்கு இல்லை, ஏன்னா இப்பதான் வந்திருக்கோம், 2 மாசத்துக்குள்ள வந்து உடனே நாங்க நிற்போம் வெற்றி அடைவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனையான விஷயம் ஆயிரும். நாங்க யதார்த்தத்துலதான் எங்களுடைய பயணத்தையும் இலக்கையும் வச்சிருக்கோம். ஆனால் சட்டமன்ற தேர்தல்ல மிக முக்கியமாக உறுதியாக நாங்க ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கையில எங்களை தாண்டி எந்த விதமான அத்துமீறலையும் உள்ள வரக்கூடாத நிலைய உருவாக்குற அளவுக்கு நாங்க உள்ள நுழைவோம். அப்படி வரும்போது நீங்க கேட்ட கேள்வி இருக்குல்ல, தனிச்சுதான் நிக்கணும், நீங்க நிக்க போறீங்களா கூட்டணி நிக்க போறீங்களான்னு, இந்த தமிழ் மண்ணுல உருவான பூர்வகுடி மக்களுடைய தலைவர்களாக எழுந்தவர்களை ஒன்னா சேர்க்கிற ஒரு பெரும் முயற்சியை நான் எடுப்பேன். அது வந்து நாங்க வயதுல குறைவானவர்களாக இருந்தாலும் கூட ஒரு தாய் மனசோட அவங்க அத்தனை பேரையும் ஒண்ணு சேர்க்கிற அந்த ஒரு செயல்பாட்டுல நாங்க உறுதியான வெற்றி அடைவோம் நம்புறோம்.
சரி, இப்ப தேர்தல் எடுத்தீங்களா? இப்ப தேர்தலை எடுத்துக்கிட்டா கூட, இப்ப வந்து ஒரு தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கு அல்லது தேர்தலில் வந்து மக்கள் இப்ப வாக்களிக்கிறதுக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நிலைமை வந்து அவங்க ஜாதி பார்ப்பான் அல்லது வந்து காசு வாங்குவாங்கிற நிலைமையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது கொள்கையை பார்த்து அவங்க வாக்களிப்பாங்க, கொள்கையை பார்த்து உங்க கட்சி மீது வந்து அவர்களுக்கு ஈடுபாடு வரும், ஆர்வம் வரும் அப்படின்னு எப்படி நம்புறீங்க?
நாங்க உறுதியா நம்புறோம். ஏன்னா நாங்க வந்து எட்ட இருந்து பார்த்து தூரத்துல இருந்து டெலஸ்கோப் வச்சு அவங்களை வந்து ஆளுடம் பாக்குறதோ அல்லது அவங்கள்ட்ட எங்களுக்கு ஓட்டு போடுன்னு வேண்டுகோள் வைக்கிற அளவும் நாங்க இல்ல. நாங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டெர்லைட்னா தூத்துக்குடி மக்களோட, நெடுவாசல் மக்களோட, இப்படி என்எல்சிக்காக நல்ல எடுக்கிற அந்த மக்களோட, மாணவர்களோட, விவசாயிகளோட, மீனவர்களோட, அந்த மக்களோட நின்றுதான் போராடுறோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க எல்லாம் பறிபோன நிலையில இனி எதிர்காலமும் இல்ல, நாம குடியிருக்கிற இந்த இடமும் இல்ல, நம்மளுடைய வாழ்வியலும் இல்ல, நம்ம தலைமுறை தலைக்க முடியாதுங்கிற அளவுக்கு வலி சுமந்து கிடக்கிற இந்த மக்கள் கிட்ட இனி வேற நம்மளுக்கு அரணாக உண்மையாக நிக்கிற ஆள் யாருங்கிறதான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. யாருமே இல்லைங்கிற நிலையிலதான் திருடியா கொள்ள எடுத்திருக்கியா கொடுத்துட்டு போன்ற ஒரு நிலை இருக்குது. ஒழிய இந்த நிலை மாறும்னு நாங்க உறுதியா நம்புறோம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.